السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நியூசனாயியா மஸ்ஜித் இமாம் ஷாஃபிஈ என்ற இந்த பள்ளிவாசல் வைத்து நமது ஓல்டு சனாயியா தாவா சென்டர் சார்பாக 10வது மாதாந்திர மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் இங்கு ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுவிற்காக ஒதுக்கி அல்லாஹுனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இங்கு நமது ஓய்வு நேரங்களையும் கூட பொறுப்பெடுக்காமல் இங்கு வந்திருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது தூய்மையான எண்ணங்களுக்கு நிச்சயமாக நற்கூலிகளை வழங்கி அருள் புரிவானாக என்று ஆரம்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்புள்ளவர்களே, சென்ற மாதத்திலே கணவன் மனைவி உறவு முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை, கணவன் மனைவியிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் சில முக்கியமான குறிப்புகளை பரிமாறிக்கொண்டோம். எனவே வரக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு பெண் மனைவி கணவனுக்கு எப்படி நடைமுறை வாழ்க்கை நடைமுறை அமைக்க வேண்டும், அதற்குரிய சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம் சொல்வோம் என்று வாக்களித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு சில குறிப்புகளை நாம் குர்ஆன் சுன்னாவினுடைய வெளிச்சத்திலே பார்க்க இருக்கிறோம். ஆரம்பமாக அன்புள்ளவர்களை, சூரத்துர் ரூம் என்ற அத்தியாயத்தில் 21வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கணவன் மனைவியினுடைய உறவு முறையை பற்றி பேசுகிறான். உமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தில் லிகௌமி யதஃபக்கரூன். அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் உங்களை ஜோடிகளாக படைத்திருப்பது. அதுபோன்று எதற்காக அந்த ஜோடிகளை எல்லாம் உருவாக்கியிருக்கிறான், நீங்கள் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே தான் உங்களுக்கு மத்தியில் அவன்தான் அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான். நிச்சயமாக இந்த விஷயத்தில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு எத்தனையோ அத்தாட்சிகள் உள்ளன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் சொல்றான். கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம கல்யாணம் முடிக்கிறது எதற்காக? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்வதற்காக. இந்த ஜோடி அல்லாஹ் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறான்னு சொன்னா நிம்மதியே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான். அல்லாஹ் ஜோடியாக படைத்திருப்பதே பெரிய அத்தாட்சி. இந்த ஜோடி செட்டப் மட்டும் இல்லைன்னு சொன்னா உண்மையிலேயே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதாவது சொல்லுவாங்க, கணவன் மனைவி
ஒரு இடத்துல இல்ல, ஒரே இடத்துல இல்ல அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் போய் கேட்கலாம், அல்லது அந்த மனுஷிட்ட போய் கேட்கலாம், அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்குது. அதனாலதான் பொதுவா சொல்லுவாங்க, மனைவி இல்லாம ஒருத்தன் இருந்தான் சொன்னா அவன் அரை மனிதன் என்று சொல்வார்கள், முழு மனுஷனா இருக்க முடியாது. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆண் பெண் என்ற ஜோடி இணைப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அன்புள்ளவர்களே, அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு என்ன? கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், மன மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்றதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படித்தான் வச்சிருக்கிறான். ஆனா பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. கணவன்கிட்ட பிரச்சனை இருக்கும், அல்லது மனைவிட்ட பிரச்சனை இருக்கும். இன்ஷால்லாஹ் இன்று முழுக்க மனைவி சம்பந்தமாக தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். அதனால பெண்கள் கொஞ்சம் கவனத்தோடு இன்ஷால்லாஹ் அணுக வேண்டும். அதே போன்று நாமும் நம்மிடத்தில் சில குறைகள் இருந்தால் ஆண்கள் பகுதியில் அவர்களும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது அன்புள்ளவர்களை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணும், அன்போடு நடக்கணும் அப்படின்றதற்கு பல்வேறு வழிகாட்டுதல்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உதாரணத்திற்கு ஒன்று சொல்வதாக இருந்தால், கணவன் ஒரு கவல அளவு உணவை தன் மனைவியுடைய வாயிலே ஊட்டிவிட்டால் அதுவும் கூட சதக்கா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கூற்றை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கணவன் வந்து மனைவிக்கு ஒரு கவலானவும் உணவை ஊட்டுனா அது கூட அல்லாஹ்விடத்தில் நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. சுபஹானல்லாஹ். இதன எதிர்பார்ப்பு என்ன? நன்மை அடைய வேண்டும், கணவன் மனைவி இதன் மூலமாக சந்தோஷமா இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான சாராம்சம். சரி, அடுத்தது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபித்தோழர் ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு, இந்த ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு பயணத்தில் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது ஒரு கேஷுவலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் பேசுறாங்க. ரெண்டு பேரும் வாகனத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள். எப்படி கேட்கிறாங்கன்னு சொன்னா, ஜாபிரே நீங்கள் கல்யாணம் முடித்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அப்போ சொன்னாங்க, ஆமாம் அல்லாஹ்வின் தூதரே கல்யாணம் முடிச்சிட்டாங்க. திரும்ப கேட்கிறாங்க, நீங்க கன்னி பெண்ணை முடித்தீர்களா அல்லது விதவை பெண்ணை முடித்தீர்களான்னு கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்? நான் விதவை பெண்ணை முடித்தேன் என்று சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொல்றாங்க, ஏன் நீங்க வந்து ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதா? அப்படி முடித்திருந்தால் நீங்க அவங்களோட மகிழ்ச்சியாக வாழ, அவங்க உங்களோட மகிழ்ச்சியாக வாழ, நீங்க அவர்களை சந்தோஷமாக சிரிப்பு காட்டி இப்படி வாழ, அவர்கள் உங்களிடத்துல இப்படி நடக்க, இப்படி சந்தோஷமாக இருந்திருக்கலாமே ஜாபிரே அப்படின்னு கேட்டாங்க. இப்ப ஜாபிர் இல்லான்னு சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு 9 சகோதரிகள் இருக்கிறாங்க, என்னுடைய வாப்பா ஒரு யுத்தத்தில் வந்து ஷஹீதாக்கப்பட்டு விட்டாங்க, நிறைய கடன்களையும் விட்டு சென்றாங்க. இந்த நிலைமையில நான் ஒரு விதவை பெண்ணை நான் தேர்வு செஞ்சேன், அவர்களையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று அவர்கள் தகுந்த காரணத்தை சொன்னார்கள். நம்ம இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, ஜாபிரதி இல்லாமவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்க வந்து ஒரு கன்னி பெண்ணை முடிச்சு அவங்களோட சந்தோஷமா இருந்திருக்கலாமே, நல்ல ஜோக்கா பேசி, அப்படிதான் அந்த வார்த்தைகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க அவர்களுக்கு சிரிப்பு காட்ட, அவர்கள் உங்களை சிரிப்பு காட்ட, நீங்கள் அவர்களோட மகிழ்ச்சியா வாழ, அவர்கள் உங்களோட மகிழ்ச்சியா வாழ, இப்படி சந்தோஷமா இருந்திருக்கலாமே ஜாபிரேன்னு கேட்டாங்க. அப்போ இங்க என்ன விளங்குதுன்னு சொன்னா, கணவன் மனைவி வந்து சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட வழிகாட்டி இருக்கிறாங்க. அவர்களுடைய நடைமுறைகளையும் நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். அந்த அளவுக்கு மனைவி மீது பிரியமத்தோட நேசத்தோட நடந்திருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, கணவன் மட்டும் நல்ல முறையில் நடந்தா போதாது. கணவன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனைவிக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் சரியான முறையில செஞ்சுட்டு இப்படி கனவு மட்டும் நல்ல முறையில இருந்தால் வாழ்க்கை வந்து இன்பகரமான வாழ்க்கையாக மாறாது. சம்பந்தப்பட்ட மனைவியும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு கணவனுக்கு எதை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு முறை இருக்கிறதோ அந்த முறையை அவர்களும் கையாண்டால்தான் அந்த வாழ்க்கை நல்ல முறையான வாழ்க்கையா இருக்கும், இனிமையான வாழ்க்கையாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கையில நெருப்பு தான், பிரச்சனைகள் தான். இன்னைக்கு பாருங்க, ஊர்ல பல தலாக்கு இன்னைக்கு பெருகி விட்டது. இந்த தலாக்குடைய விஷயங்கள் இருக்கு பாருங்க, ஊருக்கு ஊரு, குடும்பத்து குடும்பம், தெருவுக்கு தெருவு தலாக்கு என்பது அதிகரித்து விட்டது. ஒரு காலத்துலாம் கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க, கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது பிணக்கு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா கொஞ்சம் சபுரா இருந்து பொறுமையாக இருந்து கையாண்டாங்க. இப்ப இந்த சபுருக்கெல்லாம் வேலை இல்லை. கணவனுக்கு பிடிக்கலன்னா உடனே தலாக்கு, பொண்ணுக்கு பிடிக்கலன்னா உடனே ஹுலா. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நமது ஊர்களில் அதிகமாயிட்டு பார்க்கிறோம். சரி, என்ன காரணம் பார்க்குறீங்க? ஆணுட்டு பிரச்சனை இருக்கலாம், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பெண்கள்கிட்ட பிரச்சனையே இல்லையா? அவர்கள்ட்டையும் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் நல்ல படித்த பெண்கள், நல்ல படித்த பட்டதாரியாக இருக்கக்கூடிய பெண்கள், இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக ஆலிமா கோர்ஸ், மதரசாவுல ஆலிமா கோர்ஸ் படித்த மௌலவியாக்கள், இவர்கள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை தான் நிறைய பார்க்கிறோம். ஹுலா, தலாக்கு. அப்போ ஆண்கள்கிட்ட மட்டும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது, பெண்களும் அதற்கு ஒரு பெரிய காரணங்களாக இருக்கின்றார்கள் என்பதையும் நம்ம ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் சொன்னா, அப்போ ஒரு பெண்ணு கணவன்ட்ட எப்படி நடக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதையும் பெண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒரே ஒரு ஹதீஸை நினைவுபடுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணை பார்த்து சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இதா சல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஅதாஅத் பஅலஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா கீல லஹா உதுகுலில் ஜன்னா மின் ஐ அபுவாபின் ஷிஅதி. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்ணு கடமையான ஐந்து நேரங்களை தொழுது, ரமலான் மாதத்திலே கடமையான நோன்புகளை நோற்று, தனது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து, கணவன் இல்லாத நேரத்திலே தனது கற்பை பேணி பாதுகாத்து நடந்தால், நாளை மறுமை நாளில் அந்த பெண்ணுக்கு பார்த்து வானவர்களால் சொல்லப்படுமாம், ஓ பெண்ணே, நீ சுவர்க்கத்தில் விரும்பியவாறு எந்த வாசல்கள் வேண்டுமானாலும் நுழைந்து கொள் என்று ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கொஞ்சம் சிந்திக்கணும் இங்க, கவனிங்க. நாலு விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. ஒன்னு, கடமையான தொழுகையை தொழுகிறது. அடுத்தது, கடமையான நோன்பு ரமலான் மாசத்துல நோன்பு நோக்கிறது. இந்த ரெண்டு விஷயத்தோட இன்னொரு ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றாங்க. இன்னொரு ரெண்டு விஷயம் என்ன? கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது. அடுத்தது, கணவன் இல்லாத நேரத்தில் கருப்பை பேணி பாதுகாக்கிறது. இப்போ இந்த ரெண்டு விஷயங்களையும் ஃபர்ளோட இரண்டு விஷயங்களை ஜாயின் பண்ணி சொல்றாங்க. சரி, இதுக்குரிய கூலி என்ன? சுவர்க்கத்தில் அந்த பெண்ணு எந்த வாசல்ல வேண்டுமானாலும் நுழைந்து கொள்ளலாம். இப்போ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. அப்போ கடமையான தொழுகை எவ்வளவு முக்கியமோ, ஃபர்லான நோன்பு, கடமையான நோன்பு எவ்வளவு முக்கியமோ அவசியமோ, அது மாதிரி கணவனுக்கு கட்டுப்படுவதும் அவசியம். கணவன் இல்லாத நேரத்தில் தனது கருப்பை பேணி பாதுகாப்பதும் அவசியம் என்பது அந்த ஹதீஸ்லேருந்து தெளிவா விளங்கிக்கலாம். அதனால பெண்ணு விழிப்புணர்வோட இருக்கணும். நாளைக்கு சுவர்க்கத்துல எந்த வாசல்லையும் நுழையிற ஒரு பாக்கியம் கிடைக்குதுன்னு சொன்னால் இந்த நான்கு அம்சங்களை குறிப்பாக பின்பற்றணும். இதை முதல்ல மனசுல வச்சுக்கணும். சார், அடுத்தது என்னன்னு சொன்ன, அன்புள்ளவர்களே, இன்னைக்கு வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு ஆர்டிக்கல்ல இருந்தா சொன்னோம், அந்த கருத்துக்கள்ல தான் இப்பவும் சொல்ல இருக்கிறோம். அதாவது டாக்டர் ஹஸ்ஸான் ஷம்சி பாஷா என்று சொல்லக்கூடியவருடைய அவருடைய கருத்துக்களை போன தடவை பேசணும். கணவன் மனைவிட்டு எப்படி இருக்கணும், மனைவி கணவன் எப்படி நடக்கணும்ன்றதையும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். எனவே பொதுவான கருத்துக்களையும் அவர் இதுல சொல்லுவாரு, அதே மாதிரி குர்ஆன் சுன்னாவிற்கு நெருக்கமான கருத்துக்களையும் சொல்லுவாரு, ஆதாரத்துடனும் சொல்லுவார். எனவே இந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கி பெண்கள் அதன் அடிப்படையில வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தினால் நிச்சயமாக வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த வீடு சந்தோஷமான வீடாக இருக்கும். ஆரம்பமாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை, வீடை பொறுத்த வரைக்குங்க நம்ம எங்க தங்கி இருக்கிறோமோ அந்த வீடு உண்மையிலேயே ஒரு சந்தோஷம் இருக்கின்ற வீடாகத்தான் இருக்கணும். நம்ம எங்க போனாலும் சரி, எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சாலும் சரி, எங்க போனாலும் நம்முடைய சொந்த வீட்டில் இருக்கிற அந்த ஒரு நிம்மதி மகிழ்ச்சி நிச்சயமா இருக்காது. அப்போ வீட்டில் வந்து நிம்மதியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சகனா, அல்லாஹுதான் உங்களுடைய வீடுகளில நிம்மதியை மன அமைதியை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ இந்த நிம்மதி வந்து அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்க. நல்ல பாருங்க, யதார்த்தமா நினைச்சு பாருங்க, எங்க போனாலும் சரி, எவ்வளவு பெரிய நாட்டுக்கு போனாலும் சுத்தினாலும் உல்லாசமாக சந்தோஷமாக நம்ம லீவ வெக்கேஷனை வந்து நல்ல முறையில போய் கழிக்கணும், பல நாடுகளுக்கு போகணும், அந்த நாடு இந்த நாடு அப்படி இப்படி அது மாதிரி பிள்ளைகளை கூப்பிட்டு என்னென்ன இடங்கள்லாம் அவர்களுடைய விளையாட்டு அது இதெல்லாம் இருக்கு, எல்லாம் சரி. ஆனா நம்ம சொந்த வீட்டில் கிடைக்கிற நிம்மதி இருக்காது. ஒரு பேச்சுக்கு வேண்டுமானா வெளிநாடு வெளியூர் இப்படி போனோம்னு சொன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கு பிறகும் பழைய இடம் தான் தேடும். இப்ப பாருங்க, இப்ப ஊர்ல போனா அங்க வந்து ஊட்டி கொடைக்கானல் அப்படி எடுத்துக்கிறாங்க சிலர், சிலர் சென்னைன்னு எடுத்துக்கிறாங்க. சரி, இந்த ஊட்டி கொடைக்கானல் போய் சந்தோஷமா இருக்கிறதுக்குன்னு போறோம் இல்லையா, அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு சொல்றாங்க. சரி, அந்த ஊர்லயே ஒரு 10 நாள் இருந்துட்டேன்னு சொன்னா ஊரை தேட ஆரம்பிச்சது, இங்க உள்ள கிளைமேட் எதுவுமே பிடிக்கல. இப்படி உதாரணமா வந்து குற்றாலத்துல நல்ல குளிக்கக்கூடிய அந்த சீசன் டைம் இருந்ததுன்னு சொன்னா அதை விரும்பி பல பல மக்கள் வருவாங்க. ஆனா அந்த ஊட்டி கொடைக்கானல் மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, குற்றாலத்தை அவங்க விரும்புறது இல்லை, எங்க ஊர்லயே அது அப்படிதான் இருக்குது, அங்க போய் என்ன குளிக்கிறது அப்படின்னு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எங்க போனாலும் சரி, உலகத்துல எந்த பகுதிக்கு போனாலும் சரி, நம்ம சொந்த வீட்டில் கிடைக்கிற நிம்மதி அமைதி வேற எங்கேயுமே கிடைக்காது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு செட்டப், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சொந்த ஊரு, அதுவும் அப்படித்தான். சொந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ஒரு நேசம் பிரியம் இருக்கும், அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மக்காலேந்து குறைஷிகள் வந்து பயங்கரமான தொல்லை கொடுக்கறாங்க, அடிச்சு துரத்துறாங்க, தாங்க முடியல. அப்போ மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, போகணும், பயணத்தை மேற்கொண்டாதான் சரியா வரும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு. அப்ப கூட சொந்த ஊரை பார்த்து பேசுறாங்க, யா மக்கா யா மக்கா லௌலா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா அஹ்ரஜ்து. சொந்த ஊரை பார்த்து பேசுறாங்க, மக்காவே உன்னுடைய சமூகம் மட்டும் என்னை வெளியாக்க விட்ட வெளியாக்காமல் இருந்திருந்தால், விரட்டாமல் இருந்திருந்தால் நான் வெளியே போயிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சுருத்துலாஸ் மக்கா மீது அவ்வளவு அன்பு வச்சிருக்க, சொந்த ஊர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னா, அவரவர்களுக்கு சொந்த ஊர் மேலையும் சொந்த வீட்டினுடைய மேலையும் எல்லாம் ஒரு அன்பை என்ன செஞ்ச ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். சரி, இப்போ இந்த மகிழ்ச்சி வீட்டில் கிடைக்கல, என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, கணவன்ட்ட பிரச்சனை அல்லது மனைவிட்ட பிரச்சனை, இதுதான் காரணம், வேற எந்த ஒரு ரீசனும் இருக்காது. தலையை சுத்தி அங்க இங்கெல்லாம் போக தேவையில்லை, ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கல, அதான் பிரச்சனை. அப்போ மனைவி எப்படி இருக்கணும், கணவன் எப்படி நடக்கணும், அதை நம்ம கொஞ்சம் படிக்கணும், இதை நம்ம நேரத்தை ஒதுக்கணும். எத்தனையோ பெண்களை பார்க்கணும், நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய டிகிரி அது இது நிறைய முடிச்சிருப்பாங்க, கணவன்ட்டு எப்படி நடக்கணும்ன்ற ஒரு மேட்டர் தெரியாது, அதனாலேயே வாழ்க்கை பிரச்சனையா இருக்கும். சில நேரங்களில் ஈகோ பிரச்சனை வரும், சில நேரங்களில் விட்டு கொடுக்காத தன்மை ஏற்படும், இப்படி எல்லாம் பல மாதிரி பார்க்கிறப்ப இதை மாத்திக்கிறோம். அப்ப அன்புள்ளவர்களை, ஒரு வீடு சந்தோஷமான வீடாக இருப்பது என்பது அந்த வீட்டில் வந்து பிரச்சனை ஏற்படக்கூடாது, வீண் தர்க்கம் புரியக்கூடாது, தேவையில்லாத அனாவசியமான பேச்சுகள் அந்த வீட்டில் இடம்பெறக்கூடாது. அப்படி இருந்து சொன்னா அந்த வீடு உண்மையிலேயே மகிழ்ச்சி தரக்கூடிய வீடாக மாறிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இப்போ இவர் வந்து ஒரு மனைவி கணவனோடு அந்த பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுல முதலாவது விஷயம் பாருங்க, பெண்ணே நீதான் உன்னுடைய கணவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய சந்தோஷத்தை படுத்தக்கூடிய பொறுப்பு உன்மீது இருக்கிறது, அதை நீ புரிந்து கொள். உன்னுடைய பிள்ளைகள் விஷயத்திலும் நீதான் பொறுப்புதாரி, அதையும் நீ புரிந்து கொள் என்று ஆரம்பத்திலேயே முதல்ல சொல்றான். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஐயுமா இம்ராத்தின் மாத்தத்துவ ஜௌஜுஹா ராலின் தஹலத்தில் ஜன்னா. எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த பெண்ணு அவளுடைய கணவர் திருப்தி கொண்ட நிலையில் அந்த பெண்ணு மரணித்து விட்டால் அவள் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்ப கணவனுடைய திருப்தி நிச்சயமாக சொர்க்கத்திலே கொண்டு நுழைவிக்க செய்துவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார். அப்போ பொறுப்புதாரி நீங்க தான், கணவனுக்கு வந்து சந்தோஷப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது, அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, கணவனிடத்துல அதிகமான சுமைகளை ஏற்படுத்தக்கூடாது. அதாவது கணவனுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதோ அந்த சக்திக்கு ஏற்றவாறுதான் நம்முடைய தேவைகள் கோரிக்கைகளை கேட்கணும், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். கணவனுக்கு சக்திக்கு மீறி கேட்டா பிரச்சனை தான் ஏற்படும். இன்னைக்கு பாருங்க, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய தந்தை வந்து நல்ல நிலையில இருந்திருக்கலாம் மாஷா அல்லாஹ் முன்னாடி, கல்யாணத்துக்கு பிறகு கணவனுடைய கண்ட்ரோல்ல ஒரு மனைவி வந்துருவா. அப்படி வரும்போது அந்த பெண்ணு தன்னைத்தானே மாத்திக்கிடணும். கணவர்கிட்ட எப்படி இருக்குதோ அவருடைய பொருளாதாரம் அவருடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்குதோ அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணு மாறிக்கிடணும். அது என்னதான் முன்னாடி பெரிய கோடீஸ்வரியா இருந்தாலும் சரி, இது வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதல். இல்ல கணவனுக்கு சக்திக்கு மீறி கேட்டேன்னு சொன்னா அவன் ஒழுங்கா வாழவும் முடியாது, நிம்மதியா இருக்கவும் முடியாது. இத ஒரு பெண் வந்து நல்லா புரிஞ்சுக்கிடும். அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, உங்களுடைய ஆசைகளை அதிகமாக்கிட்டே இருக்காதிங்க, சேர்த்துக்கிட்டே இருக்காதிங்க. அடுக்கடுக்கான அதை செய்யணும், இதை செய்யணும், இது பண்ணணும், இந்த ஆசைகளை வந்து அதிகப்படுத்தாதீங்க. அது அதிகப்படுத்தினா பிரச்சனை தான் வரும், அதனாலதான் பல பிரச்சனைகள் சிக்கல்லாம் வரும். அதனால ஆசைகளை வந்து அதிகமாக்கி ஒன்று கூட்டாதீர்கள் பெண்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னா, நீங்க உங்களுடைய அதிகமான தேவைகளை நீங்க தொடர்ச்சியா கேட்காதீங்க. ஒரு ஒரு தேவையை கேட்கறீங்க, அதை அவர் நிறைவேற்றாரு, உடனே அடுத்த தேவை அப்படி போகாதீங்க. அடுத்தடுத்த டக்கு டக்கு நான் ஒன்னு முடிச்சா ஒண்ணு அப்படி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை தான் ஏற்படும். அப்ப தொடர்ந்து உங்களுடைய தேவைகளை அடுக்கடுக்காக ஒன்றன் பின் ஒன்று தொடராக நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்ன, தொடர்ச்சியா அப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னா அந்த தேவையும் அவர் நிறைவேற்ற மாட்டாரு. சில நேரங்கள் அல்லாஹ் காப்பாத்தனும், அந்த தேவையும் நிறைவேறாது, உங்களையும் ஒரு அடியே விட்டுருவார். அப்படி நிறைய ஊர்ல நடக்குது தெரியுமா, தமாஷுக்கு சொல்லல, நிறைய ஊர்கள்ல மனைவியினுடைய பிரச்சனையினாலேயே கணவன் தலாக்க அந்த ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அளவுக்கு போகுது. என்ன காரணம், ஏன் தேவையை நிறைவேற்றும். அப்ப அவருடைய சூழ்நிலையை பார்க்கணுமா இல்லையா, ஏன் தேவையை நிறைவேற்ற மாட்டேங்கிறாருன்னு சொல்றாங்க. அவருடைய சூழ்நிலையை பார்க்கணும். அதே சமயத்தில் ஒண்ணுமே கொடுக்காம அவர் அசல் தேவைமா இல்லையா, மனைவிக்கு சாப்பாடு, பிள்ளைகளுக்கு சாப்பாடு, ஸ்கூல், இப்படி அடிப்படையான தேவையில் இருக்குமே, அதை அவர் நிறைவேற்றி ஆவது அவருடைய கடமை. ஆனா அதையும் தாண்டி நீங்க எதிர்பார்ப்பது இருக்கு பாருங்க, அது அவருக்கு சக்தி இருக்குதான்னு நீங்க பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா நீங்க கேட்க கூடாது. நீங்க இப்படியே தொடர்ச்சியா அதிகமான தேவைகளை கேட்டா அந்த தேவைகளையும் நிறைவேற்ற மாட்டாரு, அதோட உங்களையும் விட்டுருவார். அதுவும் சர்வ ஜாக்கிரதையோட இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இதுல பதிவு செய்யறார். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவங்க, நான் மக்களுக்கு அதிகமான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறத நான் பயப்படுறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க ஒட்டுமொத்தமா செய்யாம மறுத்துருவாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அந்த மக்களுக்கு செய்தி விஷயத்தை சொல்லணும், மக்களுடைய அறிவுக்கு ஏற்றவாறு சக்திக்கு ஏற்றவாறு அந்த மார்க்க அடிப்படைகளை போதிக்கணும். அதை தாண்டி போயிருச்சுன்னா ஒரேடியா விட்டுருவாங்க. இதை இந்த கருத்தை என்ன செய்யறாங்க, பதிவு பண்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா, கணவன்ட்ட வந்து அவருடைய சில சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாவற்றையும் ஒரே மனுஷன்ட்ட இவ்வளவு இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இப்படி இருக்கணும், கணவர்கிட்ட இந்த சிறப்பு இருக்கணும், இந்த அம்சம் இருக்கணும், இந்த கேரக்டர் இருக்கணும் இப்படின்னு நிறைய அடுக்கி இது நம்முடைய கணவர்கிட்ட இருக்கணும்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு மனுஷன்ட்ட அத்தனை அம்சங்களும் இருப்பது என்பது அது அசாதாரணமானது, அது சாத்தியம் குறைவு. நீங்க அப்படி எதிர்பார்க்காதீங்க. சில குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கும், சில குணங்கள் நல்ல குணங்கள் இல்லாமலும் இருக்கும். அந்த குணங்களை மாத்துறது தான் உங்களுடைய வேலையை தவிர்த்து, நிறைய குணங்கள் அடுக்கி சிறப்பு அம்சங்கள் என் கணவன் இப்படி எல்லாம் இருக்கணும்னு நிறைய விஷயங்களை நீங்க சொல்லி திணிக்காதீங்க அப்படின்றத கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு மனுஷன் அவன் கல்யாணம் முடிக்கும் போது அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, ஒரு தோற்றத்தை தன்னுடைய கல்புல வந்து பதிவு செஞ்சான். கணவன் மனைவியை பார்த்த நேரத்தில், யதார்த்தமாக முதல் நேரத்தில், முதல் தடவை எப்படி மனைவியை பார்க்கிறானோ அந்த தோற்றத்தை முதல்ல கல்புல பதிவு செஞ்சிடறான். கல்புல பதிவு செஞ்சதுக்கு பின்னாடி அந்த தோற்றத்தை நீங்க உடைச்சிடாதீங்க, சிதைச்சிடாதீங்க, அது கடைசி வரைக்கும் அதை பாதுகாத்துக்கங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, அதாவது அவனுடைய சிந்தனையில மனைவி வந்து இப்படி இருந்தால்ன்றது பதிவாயிருக்கும், அதுக்கு மாற்றமாக வீட்டுல ஆடையில நடைமுறையில மாற்றங்கள் ஏற்படும் போது பிரச்சனை ஏற்படும். அதனால நீங்க என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா, உங்களுடைய பேச்ச அழகான முறையில் அமைச்சிக்கங்க, உங்களுடைய ஆடைய அழகான முறையில் அமைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. இப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸும் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைதா நலர இலைஹா சர்ரதுஹு, கணவன் மனைவியை பார்க்கும் போது அவள் மகிழ்ச்சியை ஊட்டுவாள் என்று சொல்றான். கணவன் மனைவியை பார்க்கும் போது அவருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவாள். அப்ப பார்வையிலேயே சந்தோஷத்தை ஏற்படுத்தணும், மனைவி மீது கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அப்போ இந்த பார்வையை வந்து என்ன செய்யக்கூடாது, சிதைத்து விடக்கூடாது, தோற்றத்தை சிதைத்து விடக்கூடாது. இது முக்கியமாக பெண்ணு கவனிக்க வேண்டிய செய்தி. அடுத்தது என்னன்னு சொன்னா, கணவன் வந்து இருக்கும் போது அதிகமா வீடு வேலைகளையே ஈடுபாடு, வீட்டு வேலைகளை கணவன் இருக்கும் போது அதிகமா அதுல ஈடுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடாது. இப்ப கணவர் இருந்தான்னு சொன்னா, அவங்களோட இருந்த அந்த நேரங்களை என்ன செய்யணும், ஒதுக்கணும். வீட்டு வேலைகளை கணவன் இல்லாத நேரத்துல, வெளியே போகிற நேரத்துல அந்த நேரங்களை பிக்ஸ் பண்ணி அந்த வீட்டு வேலைகளை செய்யணும். இதையும் முக்கியமா கவனிக்கணும். அடுத்தது என்னன்னா, கணவர் வந்து வருவார், ஆபீஸ் வேலையை முடிச்சு வருவார். வரும்போது உன்னைய எப்படி பார்க்க கூடாதுன்னா, அந்த கிச்சன்ல இருக்கிறத பார்க்க கூடாது. எப்பவுமே கணவர் வீட்டுக்குள்ள வரும்போது கிச்சன்ல இருக்கக்கூடிய சில பெண்களை பார்க்கிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப கணவர் வந்தா அவங்களை வந்து சலாம் சொல்லி வரவழைத்து அவங்களோட சந்தோஷமா பேசி இப்படி இருக்கணும், எப்பொழுதுமே வீட்டை கிளீன் பண்ற மாதிரி, கிச்சனை கிளீன் பண்ற மாதிரி எப்பவும் கணவன் வர்ற நேரத்துல இருக்கிற நேரத்துல அப்படி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படின்றதையும் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஆடை விஷயத்திலையும் குறிப்பு சொல்றாங்க, கிழிந்த ஆடைகள், பழைய ஆடைகள் இதெல்லாம் உடுத்திட்டு இல்லாம நல்ல ஆடைகளை அணிந்து ஒரு பெண் இருக்கணும். ஏன், ஹதீஸ் இருக்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவன் மனைவியை பார்த்தால் அவள் சந்தோஷத்தை கொடுக்கணும், மகிழ்ச்சியை ஊட்டணும். அப்ப இந்த ஹதீஸ் அடிப்படையில நாம கணவனிடத்துல இப்படி நடைமுறையை நம்ம வைத்துக் கொள்ளணும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, வீட்டை அழகாக்குற பொறுப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கு. நல்ல வேலையே செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, கணவன் இருக்கும்போது உள்ள வரும்போது அந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பது ஒரு பெண்ணுக்கு தான் பொறுப்பு, வீட்டை நல்லா கிளீன் பண்ணி, குறிப்பாக கணவருடைய அறைந்து இருக்குமா இல்லையா அதை நல்ல முறையில் வைத்துக் கொள்வது ஒரு பெண்ணின் மீது பொறுப்பு இருக்குது. அப்ப சுத்தமாக வீடு இருந்தாதான் அங்க வந்து நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும், அசுத்தமா இருந்துச்சு அங்கேயும் பிரச்சனை தான். இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை இதெல்லாம் சின்ன விஷயம் நீங்க நினைக்க கூடாது. இதனாலதான் பல பிரச்சனைகள் கோபங்கள்லாம் வருது. வீட்டை அழகுபடுத்த வேண்டிய பொறுப்பு பெண்ணிட்ட இருக்குது. இப்ப இதை நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, சுத்தத்தை தான் அல்லா விரும்புறான், சுத்தமா இருப்பவர்தான் அல்லா நேசிக்கிறான். அப்ப நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கணும், சுத்தம் ஈமானில் ஒரு பகுதி, அதை விளங்கிக்கணும். சுத்தம் என்பது ஈமானில், நம்பிக்கையில், அதுல ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்ம இருக்கிற இடத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு ஒரு பெண்ணிட்ட இருக்கு, இதையும் கவனத்துல கொள்ளணும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்ன, அன்புள்ளவர்களே, ஒரு பெண்ணு உண்மையிலேயே அவளிடத்துல நல்ல தன்மைகள், திறமைகள் இருந்துன்னு சொன்னா கணவனுக்கு வெளிப்படுத்தி காட்டும். சில திறமைகள் எல்லாம் பெண்ணிடத்துல வச்சிருப்பான், எந்த பெண்ணிட்ட இல்லாத சில திறமைகள் என்ன செய்யும் இருக்கும். அதை வந்து கணவர்கிட்ட காட்டணும், அதனால அவர் சந்தோஷப்படுவார். இப்படி வெளிப்படுத்தி காட்டணும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது என்னன்னா, கணவன்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் செய்யணும், பகிர்ந்துக்கிடணும். ஏதாவது கவலை இருந்து சொன்னா அதுலயும் பகிர்ந்துக்கிடணும். ஏதாவது வந்து சந்தோஷமா இருந்து சொன்னா அதையும் கணவன்கிட்ட ஷேர் பண்ணணும். மனசுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு இருக்கக்கூடாது. இப்ப மனசுக்குள்ள வைக்காம ஓபனாக வெளிப்படையாக நம்முடைய கவலை இன்பங்கள் இதை ஷேர் பண்ணும் போது அதுல ஒரு திருப்தி என்ன இருக்கும், அதுல ஒரு புரிந்துணர்வு, கணவன் மனைவிக்கு மத்தியில ஒரு புரிந்துணர்வு வலுவாக என்ன செய்யும், மாறும். இந்த குறிப்பை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, பெண்ணை பார்த்து சொல்றாங்க, உங்களுடைய நேரத்தை வந்து உங்களுடைய தோழிகள் இருப்பாங்களா இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்து அதிகமா விட்டுறாதீங்க. அதே மாதிரி போன் மொபைல்ல எப்ப பார்த்தாலும் சாட்டிங்கு பேஸ்புக்கு இதெல்லாம் ஈடுபடுத்தாதீங்க. கணவனோட நேரங்களை ஒதுக்குங்க, அதிகமா நேரங்களை கணவனோட ஒதுக்குங்க. சில பெண்கள் இருக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் மொபைலையே நோண்டிட்டு இருப்பாங்க. இப்ப கணவனுக்கு வந்து அது எரிச்சல் வருமா இல்லையா கேட்காதீங்க. ஆணுக்கு அப்படி இருக்குமா, அதை நம்ம போனதுல எல்லாம் பேசியாச்சு ஆணுடைய விஷயங்கள்ல. ஆனா இதே இல்லையா, இப்ப நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பெண்ணுக்கு சொன்னாலும் ஆண்களும் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி நம்ம ஆண்களுக்கு சொல்லும் போது அங்க குறை இருந்தது பெண்களுக்கு இருந்து அவர்களும் எடுத்துக்கொள்ளணும். இது எல்லாத்துக்கும் உள்ள யதார்த்தமானதுதான். இன்னைக்கு நம்முடைய டாபிக் பெண் இப்படி இருக்கணும்ன்றது. அப்போ அதிகமா போன்ல நெட்டுல இதெல்லாம் டைம் அதிகமா யூஸ் பண்ணாம கணவனோட என்ன செய்யணும், நேரங்களை அதிகமாக கொடுக்கணும். எனவே நேரத்தை வீணடிக்க கூடாது. அடுத்தது என்னன்னு சொன்னா, அன்புள்ளவர்களை, கணவனோட சேர்ந்து வெளியே போகக்கூடிய குறிப்பாக என்ன சொல்றான்னு சொன்னா, நடை பயிற்சி வாக்கிங் இந்த மாதிரி கூட மனைவியோட சேர்ந்து கணவனோட சேர்ந்து நீங்க போங்க. அதுல ஒரு மன அமைதி ஏற்படும், அதுல ஒரு சந்தோஷம் ஏற்படும். வாக்கிங் போறது அவருக்கு நல்ல உற்சாகப்படுத்துறது. இப்படி நீங்க என்ன செய்யுங்க, இருங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. கணவனுடைய சிச்சுவேஷன் அவர் எப்படி இருக்கிறார் அந்த நேரத்தை பார்த்து நீங்க வந்து பெண்ணிட்ட கணவன்கிட்ட நீங்க பேசுங்க. எல்லா நேரங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளை பேசாதீங்க. ஏன்னா அவரே ஆல்ரெடி பிரச்சனையில இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த நேரத்துல மென்மேலும் நீங்க வந்து அதை மெழுகூட்டுற மாதிரி உன் பிரச்சனைகளை வந்து செய்யாதீங்க, கொட்டிடாதீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனிங்க, அதை கவனிச்சு நீங்க அவங்கள்ட்ட பேசுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கணவன் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே அடுக்கடுக்க பிரச்சனைகளை கொட்டிடாதீங்க. அவர் வந்து கொஞ்சம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு, கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பேசுங்க. ஏன்னு சொன்னா இது நன்மை என்ன செய்யும் கிடைக்கும், இதுல வந்து பிரச்சனை இல்லாத ஒரு சுமூகமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, பெண்ணு கவனிக்கணும், உங்களுக்கும் கணவனுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதை நீங்க உடனே உங்க வீட்டுக்கு கொண்டு போயிடாதீங்க. உங்களுடைய தாய் தந்தை சகோதரி உற்றார் உறவினர்கள் உடனே அங்க போய் கொண்டு போயிடாதீங்க. கொஞ்சம் நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு மத்தியிலேயே அதை முடிச்சுக்கங்க. அதுல கயிறு இருக்கும், அதுல நன்மை இருக்கும். நீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உடனுக்குடன் உங்க தாயிட்ட தந்தைகிட்ட போய் சொன்னீங்கன்னு சொன்னா அது இன்னும் பெருசாதான் ஆகும். அந்த நிலைக்கு நீங்க கொண்டு போயிட வேண்டாம். உங்களுக்கு இடையே அதை தீர்த்து கொள்ற மாதிரியான ஒரு முடிவை நீங்க எடுத்துக்கங்க. அப்பந்தான் உங்களுக்கு சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும். ஒரு கால நீங்க அவங்க குடும்பத்துல போய் சொல்ல, அது இவருக்கு தெரிய, பின்னாடி அவங்க ஏதாவது ஒண்ணு பேசினாங்கன்னு சொன்னா முன்னாடி இருந்த அந்த நட்பை விட இப்ப வந்து ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிரும், இருக்கிற பாசம் அப்படியே குறைஞ்சிரும். அதனால அந்த நிலைக்கு கொண்டு போயிடாதீங்க, உங்களுக்கு இடையே அதை தீர்த்துக்கங்க. இதை பெண்ணு கவனிக்கணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, பிள்ளை இருக்கிற நேரத்துல கணவனை பத்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பாப்பாவை பத்தி தந்தையை பத்தி கோபத்திலையும் சரி அல்லது சும்மாவும் சரி கிண்டலாகவோ கேலியாகவோ நக்கலாகவோ அல்லது கோபமான வார்த்தைகளை கொட்டிய பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடாது. அது என்ன செய்யும் சொன்னா மனசுல பதிஞ்சிரும், அப்படி பேசக்கூடாது. அடுத்தது என்னன்னா, பிள்ளைகள் இருக்கும் போது கணவன் மனைவி சண்டை போடக்கூடாது. நீங்க சண்டை போட பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் சண்டை போடாதீங்க, அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால வந்து சில பிள்ளைகள் வந்து மனநோயாளிகளா கூட மாறிடுவாங்க, அல்ல காப்பாத்தும். அப்ப இதை வந்து நம்ம முக்கியமான கருத்துக்கள், அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ பிள்ளைகள்கிட்ட தந்தையை பற்றி என்ன செய்யக்கூடாது, குறை கூறி பேசக்கூடாது, புகழ்ந்து சொல்லுங்க. தந்தையை பற்றி புகழ்ந்து நல்ல அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு குணங்கள் அதை எடுத்து பேசுங்க. பொய் பேசுறது பிடிக்காது தந்தைக்கு, அதே மாதிரி திருட்டு இந்த மாதிரியான தீய பழக்க வழக்கங்கள் பிடிக்காது. இந்த மாதிரி நல்ல நற்குணங்கள் இருந்தா அதை பிள்ளைகள்கிட்ட எடுத்து சொல்லுங்க, மாத்தி சொல்லிடாதீங்க. இதை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அன்புள்ளவர்களே, நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னா, உங்களுடைய தாய் தந்தை விரும்புவதற்காக நீங்க உங்க செயலை மாத்திராதீங்க. பெண்ணை பார்த்து சொல்றாங்க, நீங்க வந்து கணவன்கிட்ட தான் நல்ல முறையில் நடக்கணும். உன் தாய் தந்தை ஏதாவது தூண்டி பேசுறாங்க, இல்ல உங்க சொந்தம் சகோதரி ஏதாவது தூண்டி பேசுறாங்கன்னா, அவங்களுடைய நேசத்திற்காக பாசத்திற்காக உங்களுடைய நிலையை நீங்க மாத்தி கணவனோட பிரச்சனை பண்ணிடாதீங்க. இங்க வந்து நடுநிலையை என்ன செய்யணும், பேணணும். தாய் தந்தைக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கணும்ன்றதை நினைக்க கூடாது. கணவனுக்கு பிடிக்கிற மாதிரி தான் மனைவி நடக்கணும், மனைவி மனைவிக்கு பிடிக்கிற மாதிரி கணவன் நடக்கணும். இப்படித்தான் ரெண்டு பேரும். அதனால தாய் தந்தையினுடைய நேசத்திற்காக நீங்க என்ன செஞ்சாங்க, உங்க கணவன்ட்ட அது மாதிரி நடந்துடாதீங்க. கணவனுடைய இது பெருசு, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நடுநிலைய பேணணும். சில நேரத்துல கணவன் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல, தாய் சொல்றதை கேட்கறது, தந்தை சொல்றதை கேட்கறது, இப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனா இதனால பல பிரச்சனைகள், பல பின்விளைவுகள் என்ன செய்ய பின்னாடி ஏற்படும். அப்ப இத பெண்ணு வந்து கவனத்துல வச்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது, சில நேரங்களில் பிரச்சனை வந்து கணவன்ட்ட நடக்கலாம் அல்லது குடும்பத்தை நடக்கலாம், நடுநிலையை பேணணும். யாரு எதிரில் தப்பு இருக்குது, தாய் தந்தைன்னு பார்க்க கூடாது, கணவன் இடத்துல பார்க்க கூடாது. சரி தவறு எது, கணவன்ட்டு தப்பு இருந்துச்சுனா, எங்க இந்த விஷயத்துல நீங்க தப்பா நடந்திருக்கீங்க, இதை கரெக்ட் பண்ணணும். மன அம்மா தாயிட்ட நடந்த தாயிட்ட சொல்லணும், நீங்க இந்த மாதிரி தப்பா பேசுறீங்க, அப்படி பேசாதீங்க, அதை ஓப்பனா சொல்லிடணும். சில பேர் வந்து இப்படி இல்லாம தாய் தந்தை சொல்றதையே அந்த பொண்ணு கேட்டுட்டு கணவன்ட சந்தோஷம் இல்லாம ஒரு வகையா நடக்கிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதன் மூலமாவும் பிரச்சனை வரும். இன்னைக்கு தலாக்குடைய விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் வரும். கணவ மனைவியை கொண்டு வந்து நிப்பாட்டி ரெண்டு பேருகிட்டையும் வந்து நம்ம பேசி ஒரு அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசும்போது கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்த்தா ரெண்டு பேர்ட்டையும் பிரச்சனையே இல்லை. சுபஹானல்லாஹ், ரெண்டு பேர்ட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை யார்ட்டேன்னா, கணவனுடைய தாய் தந்த மனைவியினுடைய தாய் தந்த. இப்படி நிறைய தலாக்கள் இப்படி நடக்குது. இதையும் பார்க்கிறோம். சில மனைவியினுடைய பெண்ணினுடைய உறவினர்கள் தாய் தந்தை இருக்கா பாருங்க, சில நேரங்களில் சொல்றதுக்கே நாக்குசுது, கணவனோட சந்தோஷமா இருக்க கூட விரும்ப மாட்டாங்க. எதுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்க, நீங்க எப்படி உங்க பிள்ளையை பெற்றெடுத்தீங்க, அப்போ அந்த சந்தோஷமாக இருக்கிற அந்த வாய்ப்பும் கூட அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இதையும் பார்க்கிற, இது ரொம்ப துரதிருஷ்டவசம். அப்ப என்னன்னு பார்த்தா, இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனையில பின்னாடி பேக்ரவுண்ட கொஞ்சம் சிந்திச்சு நல்லா பேசும்போது பிரச்சனை கணவன் மனைவிட்ட இல்ல, ரெண்டு பேருடைய பெற்றோர்கள்ட்ட தான் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கிறோம். அப்ப இதை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். தாய் தந்தைக்காக நம்முடைய வாழ்க்கையை மாத்தி அதன் அடிப்படையிலேயே கொண்டு போகணும்னு பெண் என்ன செய்யக்கூடாது, நினைக்க கூடாது. இதையும் நம்ம கவனத்துல வைக்கணும் பெண்கள். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, பெண்ணை பொறுத்த வரைக்கும் தீனை பேணணுங்க. மார்க்க அடிப்படையான விஷயங்கள்ல தீன் என்ன செய்யணும், இஸ்லாமிய மார்க்கத்தை பேணி நடக்கணும். குறிப்பாக வந்து அந்த ஹிஜாபுடைய விஷயத்துல வந்து ரொம்ப அதை கேர்ஃபுல்லா நடக்கணும். ஹிஜாபுடைய விஷயத்துல அந்நியவன்களோட பேசுறது, சிரிக்கிறது, இதெல்லாம் சுத்தமா இருக்கவே கூடாது. சில உடலுடைய சில பகுதிகள் மட்டும் வெளியே காட்டுறது, இது எதுவுமே கணவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். கணவன் மட்டும் இல்லை, இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. கணவனிடத்துலதான் உங்களுடைய அந்த பகுதிகளை காட்டணும், வேற யாரும் காட்டக்கூடாது. அப்ப இதுல நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்து வாழணும். சில பெண்கள் இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, அந்த மார்க்கம் தீன் ஒழுங்கா இல்லாம அவங்க வந்து சர்வசாதாரணம் இன்னைக்கு பாக்குறாங்க, கலாச்சாரத்தை பாக்குறாங்க, மாற்றார்களை பாக்குறாங்க, அதை சுதந்திரமா நினைக்கிறாங்க. உண்மையிலே அது சுதந்திரம் கிடையாது. அது வந்து ரொம்ப சிக்கல் தான், பிரச்சனை தான். சுதந்திரம் என்பது நம்முடைய ஆடையை நம்ம டிரெஸ் கரெக்ட் பண்ணி கணவன்ட்ட மட்டும் நம்முடைய ஆடை அவலங்களை காட்டுறது என்பது அதுதான் உண்மையான விஷயம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம தீனுடைய விஷயத்துல பேணினாதான் நம்ம என்ன பேசினாலும் எடுபடும். அதை பேணணும். ஒரு பெண்ணு வந்து அதை கடைபிடிக்கணும், குறிப்பாக தொழுகையை கடைபிடிக்கணும். மார்க்க விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துறதையும் பெண்ணு கடைபிடிக்கணும். இதையும் நம்ம பெண்கள் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து என்னன்னா, ஒரு பெண்ணு ஏதாவது கணவன் மீது ஒரு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா சந்தோஷமா இருக்கிறத அன்னைக்கு தடுத்துடக்கூடாது. அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவ தெரியும் எந்த விஷயத்துல இவன் வந்து பலகீனமானவன். அதை வந்து இந்த இடத்துல காட்டக்கூடாது. ஏன் மார்க்கம் தடை செய்திருக்கிறது? உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்தாலும் கணவன் வந்து சந்தோஷமாக இருக்கிற விஷயத்துல நீங்க தடுத்து விடக்கூடாது. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா தர் ரஜுலு இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி ஃபலம் தஅதிஹி ஃபபாத கல்பான அலைஹா லஅனத்ஹ அல் மலாயிகது ஹத்தா துஸ்பிஹ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய செய்தி, ஒரு கணவன் தனது மனைவியை சந்தோஷத்திற்காக அழைத்து அவள் வர மறுத்துவிட்டால் அந்த கணவர் கோபத்தோடு இரவை கழிக்கிறார். இவ்வாறு நடந்தால் வானவர்கள் மலக்குமார்கள் அந்த பெண்ணுக்கு காலையில் அதிகாலை வரை சாபமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வானவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அப்ப அல்லாஹ்வுடைய சாபம், வானவர்களுடைய சாபம் அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும், காலை விடியிற வரைக்கும் இருக்கும். அப்ப இதுல நம்ம என்ன செய்யணும், அதுல நம்ம ஜாக்கிரதா இருக்கணும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன செய்யக்கூடாது, தடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல கருத்தை ஹதீஸோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும். கணவனுக்குன்னு சில நம்ம நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன, அவங்களுக்கு கண்ணியப்படுத்தணும், மரியாதையை கொடுக்கணும். மரியாதையே கொடுக்காம நிறைய பேரை பார்க்கணும், அப்படிலாம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமிரன் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் ல அமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருவர் மற்றொருவருக்கு சஜதா செய்யணும், சாஸ்தாங்க செய்யணும், தலை கீழே போட்டு வணங்கணும் அப்படின்னு நான் ஒருவருக்கு கட்டளையிடுவதாக இருந்திருந்தால், ஒரு மனைவி தனது கணவனுக்கு அந்த மாதிரி செய்யணும், சஜிதா செய்யணும்னு நான் கட்டளை இட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கட்டளை கிடையாது, அப்படி இருந்தா நான் கட்டளை இட்டு இருப்பேன்னு சொல்றாங்க, ஆனா அதை அனுமதிக்கல. அந்த அளவுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுடைய அந்த அந்தஸ்தை சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப ஒரு பெண்ணு இதுல ஜாக்கிரதா இருக்கணும், கணவனுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது என்னன்னு சொன்னா, உங்களுடைய கணவன் அவருக்குரிய அந்த சிறப்பை நீங்க மறந்துடாதீங்க. அவர் கொடுத்தத நீங்க அதை வந்து நன்றி கெட்டு நடந்துடாதீங்க. சில பேரை பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் தேவைகளை கொடுத்தாலும் ஒண்ணுமே தராத போலயே பெண்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க. இது கெட்ட பண்பு, இது கணவனுக்கு நன்றி கெட்டு நடக்கக்கூடிய பண்பு. அதனாலதான் எனக்கு முன்னாடி பேசினவர் கூட அந்த ஹதீஸ் என்ன செஞ்சாங்க சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான பெண்களை நரகத்துல பார்த்திருக்கிறாங்க, அதிகமான பெண்களை நரகத்துல பார்த்திருக்கிறாங்க. அப்போ கேக்குறாங்க, ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும் போது, நீங்க கணவனுக்கு கட்டுப்பட மறுக்கிறீங்க, நன்றி கெட்டு நடக்கிறீங்க, அப்புறம் அதிகமாக சாபம் இடுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க. இப்ப கணவனை வந்து மதித்து வாழணும், கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், இதுலதான் அங்க ஜன்னத்து சுவர்க்கம் இருக்குது, உங்களுக்கு வழிகாட்டுதல் இருக்குது அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க என்ன செய்யறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. அடுத்தது என்னன்னு சொன்னா, அன்புள்ளவர்களே, உங்களுடைய கணவனுடைய சொத்துக்களை பொருளாதாரங்களை நீங்க வந்து பாதுகாக்கணும், அது உங்கள் மீது பொறுப்பு இருக்குது. கணவன்கிட்ட வந்து அல்லாஹ் நிறைய பரக்கம் செஞ்சிருந்தான்னு சொன்னா அதை போய் என்ன செய்யக்கூடாது, வீணா கழிச்சிடக்கூடாது, இஸ்ராஃபா ஆக்கிடக்கூடாது, அதை நீங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. தேவை உள்ளதுக்கு அவசியமானதுக்கு செலவு செய்யணும், அது உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. சதக்கா தான தர்மங்களை செய்யலாம், கணவனுடைய அனுமதியை கேட்டு அவருடைய காசை எடுக்கலாம். சில நேரங்கள்ல கணவன் அதுல கஞ்சனா இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்ப வந்து என்ன செய்யலாம், எடுத்தல்லாவுடைய பாதையில என்ன செய்யலாம், செலவு செய்யலாம், அது குற்றம் கிடையாது. பொதுவாக கணவனுடைய பொருளாதாரத்தை நம்ம எடுத்து செலவு செய்யும் போது அவருடைய அனுமதி என்பது அவசியம் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அன்புள்ளவர்களே, இப்படி ஒரு பெண்ணு இது மாதிரி கணவனிடத்துல நடந்தா அந்த வீடு சந்தோஷமான வீடாக இருக்கும், மகிழ்ச்சிகரமான வீடாக இருக்கும், அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும். அடுத்தது, கணவனுடைய அனுமதி இல்லாம உபரியான நோன்பு வைக்கக்கூடாது. நோன்பு வைக்கிறதா இருந்தா ரமலான் ஃபர்ந்து கடமை வச்சே ஆகணும். அது அல்லாத நோன்பு வைக்கிறதா இருந்தா எந்த அளவுக்கு சொல்லுது பாருங்க, இஸ்லாம் கணவன்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும், எங்க இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கணும். அவர் ஓகேன்னு சொன்னாதான் நோன்பு வைக்கணும், இல்லைன்னா நோன்பு வைக்க கூடாது. ஏன், அவருடைய சந்தோஷம் அங்க அடிபடுது. அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இந்த அளவுக்கு உயர்த்தி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இதையும் நம்ம கவனிக்கணும். அப்போ ஒரு பெண்ணு எந்த அளவிற்கு கணவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக என்ன செஞ்சிருக்கு, சொல்லி தந்திருக்கு. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே அன்புள்ளவர்களே, நல்ல முறையில நம்ம ஒரு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அதே மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறையில அந்த வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். இதுதான் இஸ்லாம் என்ன செய்து கற்றுத்தருது. இந்த அடிப்படையில சில பழக்க வழக்கங்கள் அப்படியே இருந்திருக்கலாம், இனிமேல் மாற்றுங்கள், இனி மாற்றுங்கள். இந்த அட்வைஸுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செவியுற்றதற்கு பிறகு உங்களுடைய லைஃபை நீங்க மாத்துங்க, லைஃப் சேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளவோ தியாகங்கள் செய்யறோம், எவ்வளவோ பேசுறோம், கணவருக்காக, கணவருடைய திருப்திக்காக நம்முடைய வாழ்க்கையை மாத்திக்கிற வேண்டிதான். அப்படி மாத்துங்க, அதுதான் உங்களுக்கு தேவை. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு பரஸ்பரம், ஒரு ஒழுங்கான புரிந்துணர்வு கணவன் மனைவிக்கு மத்தியில இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாக வராது. சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில ரெண்டு தரப்புல இருந்தும் வரலாம், வராமல் இருக்காது, அதுவும் சொல்லிவிட வேண்டிதான், வராமலே இருக்காது. வரும்போது அதை அழகான முறையில் எதிர்கொண்டு குறைத்து கொள்ளலாம், அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம், அது ரெண்டு பேருமே முடித்துக் கொள்ளலாம். இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். எனவே அன்புள்ளவர்களே, பெண்களே, உங்களுடைய கணவரை மதித்து நடங்கள். கணவரை சந்தோஷப்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது, இதையும் நீங்க கவனத்தில் வச்சிருக்கணும். பொறுப்புதாரி நீங்க, உங்களுடைய கையில தான் இருக்கு. கணவனை மாற்றக்கூடிய தன்மை உங்களிடத்துல இருக்கிறது. கணவன் சில கேரக்டர்ல, பேச்சில, கோபத்துல, அதே மாதிரி கஞ்சத்தனத்துல, இப்படி சில பழக்க வழக்கங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், அதையும் கூட மாற்றக்கூடிய தன்மை உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால் அதை ஈஸியா மாத்திரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அல்லாஹ் உங்களுக்கு கையில தந்திருக்கிறான். அதனால் இந்த அடிப்படையில மாத்துங்க. ஒட்டுமொத்தமாக இதனுடைய சாரம்சத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ரெண்டு பேருமே தீன பேணணும், மார்க்கத்தை பேணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னதான் நம்ம பேசினாலும் மார்க்கம் பேணல அப்படின்னு சொன்னா பிரச்சனை தான் ஏற்படும். அதனால் குர்ஆன படிங்க, ஹதீஸ படிங்க, அதன் அடிப்படையில வாழ்க்கையை மாத்துங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு படிங்க. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, மனைவிட்ட எப்படி நடந்தாங்க, சஹாபாக்கள் எப்படி நடந்தாங்க, இது அதிகமா படிங்க. அப்படி படிச்சீங்கன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகள் வராது, வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ளலாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் வேண்டும். யாரெல்லாம் எந்தெந்த குடும்பங்கள் எல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், மன உளைச்சல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை கொடுத்து, யாரெல்லாம் கணவனால் கைவிடப்பட்டு விதவைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெகு சீக்கிரமாக நல்ல முறையில வாழ வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானாக என்று கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.